நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவார், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேந்தனரம்மை காக்கவே, சமாதியேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருபசமாதி அடைந்தனருளமுயவே. ஓம் கிரியா பபாஜி ஓம் சிவாய். இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் கண்ணும் காணும் சத்சங்கமாக அமையும். நிச்சயமாக அதிலிருந்து பல அனுபவங்களை எல்லோரும் தங்களுடைய அறிவு திறன்களுக்கு ஏற்றபடி பெறக்கூடியதாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று அந்த குடும்பத்தார்களிடமிருந்து போன புதன்கிழமை வாசிப்பிலிருந்து ஒரு சில விளக்கம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னொரு அன்பர் இரண்டு கேள்விகள் தொடுத்திருக்கின்றார். அவற்றிற்கு முடிந்தளவு விடை காண்போம். முதலாவதாக, இந்த சத்சங்கத்தை நாங்கள் இன்று சத்குரு கிரியா பாபாஜியின் நட்சத்திர பிறந்த நாளான இன்று அவருக்கு காணிக்கையாக செலுத்துவோம் சாதகர்கள் எல்லோரும் சேர்ந்து. ஓம் கிரியா பாபாஜி நமஹ. இன்றைய நட்சத்திர பிறந்த நாளை பற்றி சிறிது பேசி பின்னர் கேள்விகளுக்குள் வருவோம். சத்குரு கிரியா பாபாஜியின் நட்சத்திர பிறந்த நாள் இன்று, அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார், அதற்குரிய நாள் இன்று. அவர் பிறப்பதற்கு முதல் நாள் இரவுதான் கார்த்திகை தீப தினம். அவர் கார்த்திகை தினம் ரோஹிணி சேர்ந்த நாளில் பிறந்தார் என்பது யோகி ராமையா கொடுத்த வரலாறு. ஆகவே இரண்டும் மிகவும் சிறப்பான நிகழ்வுகள், யோகத்திற்கு தேவையான நிகழ்வுகள். கார்த்திகை தீபம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இறைவன் ஒளி வடிவில் தோன்றி இருவரின் அகந்தையை அவர் நீக்கிய நாள். அதாவது பிரம்மன் முடியையும் விஷ்ணு அடியையும் தேடிய நாள். ஆனால் அது முடிவிலியாக இருந்ததால் இருவரும் இறைவனிடம் சரண் போகின்றார்கள். இந்த அனுபவம், இந்த விடயம் நடந்த இடம் திருவண்ணாமலை. 5 சிவஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் நெருப்புக்குரிய தலம். அந்த தலத்தில் இன்று விமரிசையாக அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கும் கார்த்திகை தீபம். அதைத் தொடர்ந்து இன்று பாபாஜியின் ரோஹிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இது மிகவும் சிறப்பான நாள். இப்படியான சத்குரு எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தது பெரும் பாக்கியம். இதை நாங்கள் உபமானம் மூலமாக பார்க்க வேண்டுமென்றால் எவ்வாறு பார்க்கலாம்? எங்களுடைய பாடசாலை வாழ்க்கையை வைத்து பார்ப்போம். அது எல்லோருக்கும் புரியக்கூடியதாக இருக்கும். நாங்கள் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தோம். அதன் பின் எங்களுடைய படிப்பு அறிவு அதற்குரிய பொறுப்புகளை வைத்து அதை கடந்து பல்கலைக்கழகம் சென்றிருப்போம். சிலர் எல்லோராலும் முடியாது விட்டாலும் சிலர் சென்றிருக்கலாம். ஆனால் எல்லோருமே அந்த ஒரு வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையும் ஒவ்வொரு தடையுமின்றி படித்திருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் படிக்காவிட்டால் அது வேறு விடயம். அது வினையாக நாங்கள் இப்போது கருதலாம். ஆனால் அந்த வினை தெரியாத காலத்தில் பொருள் வசதி இல்லாததாக கருதலாம், அல்லது அறிவு விளங்காததாக கருதலாம். ஆனால் ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் படிக்கும் போது ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு வகுப்பு நிலைகளிலும் எங்களுக்கு ஆசிரியர்கள் கிடைத்தனர். மேல்நிலைக்கு வரும்போது மேல்நிலை படிப்பை படிப்பதற்கு ஆசிரியர்களும், கீழ்நிலை கல்வி படிக்கும் போது அந்தந்த வகுப்புக்குரிய நிலையில் இருந்து கற்பிக்க திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் பாடசாலைகளில் கிடைப்பார்கள். இது வழக்கம். ஆனால் அதே போல்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஞானத்தை, பதிஞானத்தை அடைய வேண்டுமென்றால் பல நிலைகளை கடந்து செல்ல வேண்டுமென்று இப்போது சைவ சித்தாந்தத்தின் மூலம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழி சிறிது சிறிதாக நிற்கின்றோம். ஆனால் எந்த நிலையில் போனாலும் இவற்றை சொல்லித் தருவதற்கு எங்களுக்கு அந்தந்த நிலைக்குரிய குருமார்கள் தேவை. பாபாஜியின் அருளினால் அந்த குருமார்கள் கிடைத்து கொண்டு போகின்றார்கள். இருப்பினும் பாபாஜி என்பவர் எங்களுக்கு கிடைத்தது அந்த மகா சத்குரு, மகா அவதார் பாபாஜி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த பெரிய பயன் என்று கருதுகின்றோம் என்று பல சத்சங்கங்களிலும் இதை பற்றி வாயால் பேசியிருக்கின்றோம். அதை கேட்கின்றீர்கள், அதை சிந்தித்து உணர வேண்டும். அதற்குரிய காரணம் என்ன? நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது ஒவ்வொரு வகுப்பிலும் எங்களுக்கு ஆசிரியர் கிடைத்து நாங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் வளர்ந்து கொண்டு வந்தது போல ஆன்மீகத்திலும் நாங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த நிலைகள் எல்லாவற்றிலுமே எங்களுக்கு உதவி செய்து இறுதியான பல்கலைக்கழகம் என்று சொல்லும் விடயத்திலும் உதவி செய்து இறுதியாக இறைவனின் பதியை, அதாவது இறைவனின் திருவடியை அடைவதற்கு வரைக்கும் உதவி செய்யக்கூடிய குருவாக மகாவதார் பாபாஜி கிடைத்தார். ஆகவே நாங்கள் 1ஆம் வகுப்பு கல்வியையும் அவரிடம் பெறலாம், 10ஆம் வகுப்பு கல்வியையும் பெறலாம், 12ஆம் வகுப்பு கல்வியையும் பெறலாம், பல்கலைக்கழக கல்வியையும் பெறலாம். அது எங்களுடைய வினை அறிவுத்திறனை பொறுத்தது. ஆனால் முயற்சி எடுத்தால் ஒரே ஆசிரியரிடம் நாங்கள் கீழிருந்து மேல் வரை கற்று அந்த நிலையை அடையலாம். எவ்வளவு அசாத்தியம்! இது சாத்தியமா இருப்பது இந்த உலகத்தில் பலருக்கு கிடையாது. ஆனால் கிரியா சாதகர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அதற்குரிய காரணம் அவர்கள் முற்புறப்புகளில் வந்த வழி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது கிடைத்து விட்டது. அதை உணராமல் நாங்கள் இந்த உலகத்தில் பொருட்களில் புரண்டு உலர்கின்றோம். அது எனது பொருள், நான் தான் செய்கின்றேன், நான் தான் எடுக்கின்றேன், நான் அதில் வெல்லுவேன், இதில் வெல்லுவேன் என்று உணர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைக்க துவங்கி இருக்கின்றது சத்குரு கிரியா பாபாஜியின் அருளினார். ஆகவே அதன் வழி நின்று அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் இந்த நிலைக்கு போகணும் என்பது இன்றைய பாபாஜியின் நட்சத்திர பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் வைராக்கியம் எடுக்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த இப்படியான ஒரு குரு சத்குரு நிலை எங்களை சிறிய வகுப்பிலிருந்தே மேல் நிலைக்கு கொண்டு சென்று ஆன்மீகத்தில் பல்கலைக்கழகம் கொண்டு சென்று இறைவனின் திருவடியை வரைக்கும் எங்களுடன் பயணித்து எங்களுடன் ஒருவராக அந்த இடத்தை எங்களுக்கு காட்ட வல்லவர் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள். ஆகவே அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் ஒரு வைராக்கியம் எடுப்போம். நட்சத்திர பிறந்த நாளில் அவர் வழி நின்று அவர் துணையுடன் மேலும் எங்களுடைய சாதனை பயிற்சிகளை கூட்டி வாழ்க்கையை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் தந்த முறைகளில் பின்பற்றி எங்களுடைய அதி உயரிடத்தை பாபாஜி மூலமாக சென்று அடைய வேண்டும். அதற்கு எல்லோரும் இன்று அவருடைய நட்சத்திர பிறந்த தினத்தில் பிரார்த்திப்போம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவா. இப்போது வந்த கேள்விகளுக்குள் வருகின்றேன். அவர்களுடைய கேள்வி ரெண்டு. அதாவது, கடந்த தினத்தில் வாச இடத்தில் ஐயா ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார். நவம்பர் 29ஆம் தேதி அன்று பாபாஜியின் கிரியா அச்சகத்தை நிறுவலாம். அன்று பரணி நட்சத்திரம், பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார் என்று. பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார் என்ற சொல் கிடைத்தவுடன் கூட அந்த நாளில் எனக்கு கிடைத்த செய்தி, அந்த பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்நாளில், பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார், ஓ பரணியில் எடுக்கும் எல்லா முயற்சியும் பெரும் முயற்சியாக அமையும் என்று. அந்த அளவில் நின்று விட்டேன். இன்று நீங்கள் விளக்கம் கேட்டவுடன் தான் அதை சிறிது கூட சிந்தித்தேன். அதற்கு பாபாஜி அருள் செய்தார். அதாவது, நவம்பர் மாதம் 29ஆம் தேதி பரணி நட்சத்திரத்தில் இந்த அச்சகம் தொடக்கப்பட வேண்டும் என்பது பாபாஜியின் செய்தி. இன்று காலையில் புலப்பட்டது. பரணியின் பின் வரும் நட்சத்திரம் கார்த்திகை, அதைத் தொடர்ந்து வருவது ரோஹிணி. ஆகவே நவம்பர் 29க்கு அடுத்த நாள் நவம்பர் 30, அதில் கார்த்திகை நட்சத்திரம், அது முடியும் கட்டத்தில் ரோஹிணி துவங்குகின்றது. ஆகவே ஒரு விஷயத்தை உணர்த்தினார் பாபாஜி. அந்த 1952ஆம் ஆண்டு இந்த நான்காவது நிலையான கிரியா யோகத்தை, சிவ யோகத்திலிருந்து வந்த சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட கிரியா யோகத்தை பாபாஜி இந்த உலகிற்கு யோகி ராமையா அவர்கள் மூலம் கொடுத்தார் என்பது இன்னொரு சிறப்பு செய்தி அடங்கியதை உணர்ந்தேன். அது என்ன? 1952ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 203ஆம் ஆண்டு பாபாஜி அவதரித்த வருடத்தில் இருந்த மாதிரியே அந்த நட்சத்திரங்கள் அமைந்திருந்தன தியதி முறையில். ஏனென்றால் பாபாஜி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கார்த்திகை ரோஹிணி சேர்ந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார். அவருடைய பிறந்த நட்சத்திரம் ரோஹிணி, அதற்கு முதலிருந்த நட்சத்திரம் கார்த்திகை. ஆகவே அது எங்களுக்கு யோகி ராமையாவால் அவருடைய பிறந்த தினத்தை பற்றி, எங்கு பிறந்தார், பரங்கிப்பேட்டையில் பிறந்தார், சிதம்பரத்தில் இருந்து 10 மைல் தொலைவில் இருக்கும் பரங்கிப்பேட்டையில் பிறந்தார், இந்த தியதியில் பிறந்தார், திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தில் அடுத்த நாள் அவதரித்தார், எல்லாம் கிடைத்தது. ஆனால் இந்த கார்த்திகைக்கு முதல் நட்சத்திரம் பரணி என்பதை இன்று சிந்திக்கக்கூடியதாக இருந்தது சத்குருவின் அருளால். ஆகவே அவர் தன்னுடைய அச்சகத்தை, இந்த புத்தகம், இந்த அற்புதமான தன்னுடைய புத்தகத்தை உருவாக்கும் அச்சகத்தை அந்த நாளில் நிறுவச் சொல்லி கேட்டது எவ்வளவு அருமை. ஆனால் அந்த குறிப்பு, அங்கு அவர் அந்த பரணி நட்சத்திரம் என்று 29ஆம் தேதி தொடங்க வேண்டும் என்ற கொடுத்த குறிப்பு என்னை பொறுத்தவரையில் சூட்சுமமான செய்தி. அவர் இந்த கிரியா யோகத்தை, நான்காவது படியான கிரியா, சைவ சித்தாந்தம் வழிவந்த கிரியா யோகத்தை உலகிற்கு கொண்டு வந்த வருடம், அவர் சரியாக பிறந்த வருடத்தில் வந்த நட்சத்திர கணக்குப்படியே அமைந்தது என்பது இங்கு ஒரு அற்புதமான செய்தி. அது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். ஆனால் இந்த கிரியா யோகத்தின் தொடக்கம் அந்த ஆண்டு அந்த வருஷக்கிரமத்தில் அமைந்ததை, பரணி நட்சத்திரத்தில் அச்சகம் தொடங்குங்கள், பரணியில் பிறந்தார் தரணி ஆழ்வார் என்ற ஒரு செய்தியுடன் கொடுத்தாரா என்பது ஒரு விளக்கமான ஒரு பதில். ஆகவே பாபாஜி இந்த கிரியா யோகத்தை உருவாக்கிய வருடம், அவருடைய நட்சத்திரத்தில் அவர் பிறந்த வருடம் 203, அதே போல்தான் 1952 ஆம் ஆண்டும் அமைந்திருந்தது ஒரு சிறப்பு செய்தி கிரியா யோகத்திற்கும் சாதகர்களுக்கும். ஆகவே இன்றைய நாளில் இந்த அன்பர் இந்த புத்தகத்தில் இருந்து கேட்ட கேள்வியை இன்றையான் அதே தினமாகிய இன்று டிசம்பர் 14ஆம் நாளாக இருந்தாலும் இன்று நட்சத்திர பிறந்த நாளில் அப்படியான ஒரு அரிய விடயம் எங்களுடைய தெளிவுக்கு கொண்டு வரப்பட்டதை இட்டு பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. அடுத்ததாக இந்த அன்பர் கேட்ட கேள்வி அந்த புத்தக வாசிப்பில் 4-5 இடங்களில் பாபாஜி புதன்கிழமை வாசிப்பில் நீலகண்டனையும் யோகி ராமையாவையும் தவம் செய்யும்படி சொல்கின்றார். சில சில இடங்களில் அவர் சொல்லிய இடங்களில் நான் மீண்டும் இதை கேட்கும் போது ஐயா ஒரு விடயத்தை பார்த்தேன், அற்புதமாக இருந்தது. அதை இந்த சத்சங்கத்தில் மக்களும் அதை கேட்க வேண்டும் என்பதற்காக அதை இங்கு அட்டவணைப்படுத்தி தருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அது என்ன? புத்தர் கோவிலுக்கு சென்று 1 மணி நேரம் தியானி, டெல்லியில் இருக்கும் புத்தர் கோயிலுக்கு. அதைத் தொடர்ந்து லட்சுமி நாராயணன் கோவிலுக்கு சென்று தியானி. அதற்கு பிறகு தியானத்தை பற்றி சொல்கின்றார். பொம்பைக்கு சென்று காளி கோவிலில் 1 மணி நேரம் தியானி. அதற்கு பிறகு இன்னொரு இடத்தில் உன் மறுபாதி கதிர்காமம் செல்ல வேண்டும் என்று கொடுக்கின்றார். அதைவிட உன் மறுபாதி கொழும்பு செல்ல வேண்டும் என்று கொடுக்கின்றார். எல்லாம் சேவைகளுக்காக. ஆகவே அவர் கொடுத்த 4 இடங்களை பார்த்தால் தியானிப்பதற்கு மாத்திரம் அது நான்கும் 4 வேறு சமயங்களால் ஆன, ஓ 4 வேறு சமய பிரிவினரால் ஆன கோவில்கள். ஆகவே எல்லா மதமும் சம்மதம் என்ற கிரியா யோகத்தின் கோட்பாட்டை அது நினைவுபடுத்துகின்றது ஐயா. அப்படி இருக்குமா என்பது இந்த நண்பருடைய கேள்வி. நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அந்த கோவில்களில் தவம் செய்வது தியானம் செய்வது சிறப்பென்பதற்காக சென்னை மாநகரத்தில் இருந்து புத்தகம் எழுதி கொண்டிருந்த நேரத்தில் அந்த குறிப்பை கொடுக்கின்றார். அவ்வளவு மைல் தூரம், 1000 மைல்களுக்கு அங்கால் சென்று அங்கு தியானித்து விட்டு வாருங்கள் என்று. ஏன், சென்னை மாநகரத்தில் தமிழ்நாட்டில் இல்லாத கோவில்களா? இருப்பினும் அந்த கோவில்களில் அந்த வித்தியாசமான இடங்களில் தியானம் செய்ய வேண்டும் என்பது பாபாஜியினுடைய குறிப்பு. அதை நாங்களும் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லா இடத்திலிருந்தும் தியானம் செய்யலாம், அது இல்லை என்பதல்ல. எல்லா இடத்தையும் சத்குருவை நோக்கி தியானம் செய்யலாம். ஆனால் அப்படியான இடங்களிலிருந்து சிறப்பு தியானம் செய்வது சாதகர்களுக்கு உகந்தது என்பது அந்த 2 அருளாளர்களுக்கும் பாபாஜி கொடுத்த செய்தி. அதில் இந்த அன்பருடைய ஒரு கேள்வி, அன்றன்றே நாங்கள் அதுக்கு சிறிய விளக்கம் பார்த்தோம். இந்த டெல்லியில் இருக்கும் காளி கோவிலுக்கு பிறகு, பொம்பையில் இருக்கும் காளி கோவிலுக்கு பிறகு பாபுல் நாத் என்ற கோயிலிலும் தியானி என்று சொல்லி இருக்கின்றார். இந்த 4 கோவில்களோ இடங்கள குறிப்பு கொடுக்கப்பட்டது. லட்சுமி நாராயணன் கோயில், புத்த பகவானின் விஹாரை, அடுத்ததாக அது 2 டெல்லியில், அடுத்ததாக பொம்பேயில், பொம்பே சென்று காளி கோவிலில் 1 மணி நேரம் தியானம், அதே அன்று பாபுல் நாத் கோவிலில் தியானிக்க வேண்டும் என்பது. இதில் ஏதோ ஒரு இடத்தில் டெல்லியில் வைத்து கொடுத்திருக்கின்றார். ஒரு படிக்கட்டுக்கு கீழே இருந்து தியானி தான் அந்த இடத்தில் தியானித்திருக்கின்றேன் என்று. ஆகவே அந்த படிக்கட்டு நிச்சயமாக எவ்வளவு காலம் வாய்ந்தது என்பது இவருடைய கேள்வி. ஐயா, அந்த படிக்கட்டு என்று அவர் குறிப்பு கொடுத்த இடம் படிக்கட்டுக்கு கீழ் தான் இருந்து தியானித்தது என்று குறிக்கப்பட்ட இடம். ஆகவே 2821 ஆண்டுகளாக அந்த படிக்கட்டு உண்டா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதான் அவருடைய கேள்வி. அதற்குரிய பதில், பாபாஜி அதில் எந்த நேரத்தில் தான் தவம் செய்தார் என்று சொல்லவில்லை. அவரால் தன்னுடைய உடலை எப்பவும் எடுக்க முடியும். இந்த புத்தகம் எழுதி கொண்டிருக்கும் போதே தான் தவத்துக்கு செல்கின்றன என்று சொல்கின்றார். ஆகவே அவர் அந்த இடத்தில் எத்தனையாம் ஆண்டு தவம் செய்தார் என்று கொடுக்கப்படாததால் அந்த படிக்கட்டுக்கு கீழ் இருக்கும் இடத்தில் இருந்து தவம் செய்ய வேண்டும் என்ற குறிப்பு அவர் அந்த இருக்கையில் அமர்ந்தது மாத்திரமல்ல, அந்த குறிக்கப்பட்ட இடத்தில் யாராவது அருளாளர்களுடைய சமாதியும் எங்களுக்கு தெரியாத இடத்தில் அந்த ஜீவ சமாதி அந்த இடத்தில் உண்டென்றும் நாங்கள் பொருள் கொள்ளலாம் ஆன்மீகத்தில். ஆகவே அது எதுவாக இருந்தாலும் அவருடைய கேள்வி அவர் தந்த விடயங்களை வைத்து நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்பது விரும்பினால் நடக்க வேண்டும் என்பது இந்த அன்பருக்குரிய பதில். இவற்றைத்தான் அவர் கேட்டிருக்கின்றார். அன்றைய வாசிப்பில் இருந்து இனி மற்ற அன்பர் கேட்ட விடயத்திற்கு வருகின்றேன். அவர் கேட்ட கேள்வி சைவ சித்தாந்தத்தை ஒட்டிய கேள்வி. ஆன்மா தனித்துவமாக இயங்காது, இறைவன் இயக்கினால்தான் இயங்கும் என்பது சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்தில் சொல்லித்தரப்பட்டது. இரண்டு இயல்புகளுக்கும் ஆன்ம இயல்பு எவ்வாறு ஆன்மாவினுடைய தொழிற்பாடுகள் இருக்கும் என்பதை வைத்து, இறைவனின் இயல்புகளையும் வைத்து, சிறப்பு இயல்பு பொது இயல்புகளை வைத்து அது சொல்லித்தரப்பட்டது. ஆகவே இறைவன் இயக்கினால் தான் ஆன்மா இயங்கும் என்று சொன்னது முழுமையான விடயமா? இறைவன் இயக்கினால் நாங்கள் இயங்குவோம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஐயா. அதைவிட வேறு காரணங்களும் இந்த இறைவனின் இயக்கத்திற்கு ஆன்மாவுக்கு கொடுக்கும் இயக்கத்திற்கு தேவையா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அவர் எதை வைத்து கேட்டாரோ தெரியாது, ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அதை மிகவும் அழகாக பேராசிரியர் சொல்லுவார். எல்லா காரியங்களுக்கும் காரணம் உண்டு, காரணத்திலும் இரண்டு மூன்று வகையான காரணங்கள் உண்டு. ஒன்று மூல காரணம், துணை காரணம் என்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய ஆன்மாக்களின் இயக்கத்திற்கு இறைவன் மூல காரணமாகத்தான் இருக்கின்றான். அந்த மூல காரணமாக இருந்தது மாத்திரம் ஆன்மாவின் எங்களுடைய உடல் இயக்கத்திற்கு காணாது. இந்த உடலில் இருக்கும் எங்களை இயக்குபவன், எங்களுடைய ஆன்மாவை இயக்குபவன் இறைவன், அது உண்மை. ஆனால் உடலில் இருக்கும் ஆன்மாவைத்தான் அவன் இயக்குவது என்பது இங்கு ஒரு குறிப்பு. ஏனென்றால் அந்த உடலில் பொருத்தப்பட்ட ஐந்து கருவிகளும் எங்களுக்கு தேவை அவனுடைய இயக்கத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு. இந்த ஐந்து கருவிகள் பொருத்தப்பட்ட உடலில் இருக்காவிட்டால் அவனுடைய இயக்கத்தை இந்த ஆன்மா இந்த உடல் இல்லாமல் அனுபவிக்க முடியாது என்பது ஆணித்தரமான கருத்து சைவ சித்தாந்தத்தில். நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில். ஆகவே இறைவன்தான் எங்களை இயக்குகின்றான் என்பது உண்மை. ஆனால் இந்த உடலில் இருக்கும் போதுதான் அவனால் அந்த இயக்கத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் அந்த உடலில் இருக்கும் போதுதான் எங்களால் அந்த இயக்கத்தின் மூலமாக அனுபவத்தை பெற முடியும். ஆகவே இங்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று அவன் இயக்குவது மூல காரணம், எங்களுக்கு துணை காரணமாகிய இந்த ஐந்து கருவிகள் பொருத்தப்பட்ட உடல் தேவை. இது அவருடைய முதலாவது கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி, அவர் அதை அறிந்தோ அறியாமலோ இரண்டாவது கேள்வியை கேட்கின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன், நான் செய்கின்றேன், நான் செய்கின்றேன் என்றுதான் ஓடுகின்றேன். இது பல முறையும் சத்சங்கத்தில் பேசுகின்றோம். ஆனால் எங்களை ஓட்டுபவன் இறைவன் என்றும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இப்போது நீங்கள் சொன்ன அந்த துணை காரணத்தை பற்றிய கேள்விதான் அவர் இரண்டாவதாக கேட்டிருக்கின்றார். ஆனால் அது துணை காரணம் என்று தெரியாத நிலையில் கேட்டிருக்கின்றார். அதாவது எங்களை இந்த நிலைக்கு எல்லாம் ஆட்டி படைப்பது எது? இறைவன் நிச்சயமாக இறைவன் அல்ல, எங்களுடைய வினைகள் என்றும் சொல்லி இருக்கின்றீர்கள். அதைவிட வேறு ஏதாவது எங்களை இந்த நிலையில் எங்களை ஆட்டுகின்றதா என்பது அவருடைய கேள்வி. அதற்குரிய பதிலும் அவர் முதல் கேள்வியில் தவறவிட்ட துணை காரணங்கள். இந்த துணை காரணங்களாக இருக்கும் இந்த ஐந்து கருவிகளும் தான் எங்களை ஆட்டுகின்றது. இந்த ஐந்து கருவிகளின் ஆட்டத்தில் தான் நாங்கள் ஆடுகின்றோம். இந்த ஐந்து கருவிகளையும் வெல்வதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா விடயங்களையும் நாங்கள் அறிவில் எடுத்து அதன்படி வாழ்க்கை வாழ்ந்து வெல்ல வேண்டும் என்பது அதனுடைய கருத்து. அதற்கு மேலாக கிரியா யோகத்தில் எங்களுக்கு கிடைத்த செயல்முறை பயிற்சியும் அதற்கு மிகவும் ஆதரவாக விரைவாக அதனை எட்டுவதற்கு உதவும். ஆகவே நாங்கள் இந்த ஐந்து வேடர்களிடம் எல்லா ஆன்மாக்களுமே சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வேடர்களிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்கு இறைவன் என்ன செய்கின்றான்? அந்த வேடர்கள் இருக்கும் அந்த உடலில் எங்களை பொருத்தும் போது வினைகளுக்கு ஈடாக அதில் அனுபவத்தை பெற வைக்கின்றான். தான் அதனுடன் சேர்ந்து அனுபவப்படாது எங்களை தான் மறைந்து நின்று எங்களை புரள விழுகின்றான். அந்த அனுபவத்தை நாங்கள் எடுத்து அந்த அனுபவம் மூலம் நாங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். ஆகவே இவர் இன்று அந்த தவற விட்டது இரண்டாவது கேள்விக்குரிய பதில், அந்த துணை காரணங்களாக இருக்கும் ஐந்து பொறிகளும் தான் எங்களை ஆட்டுகின்றதே தவிர நான் அல்ல. ஆனால் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்கக்கூடிய வல்லமை உடையது நான் என்ற ஆன்மா இந்த உடலுக்குள் இருக்கும் எங்களுடைய ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மா ஆணவத்தின் பிடியில் இருப்பதால் அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு சிறிது சிறிதாக வரும் வரைக்கும் அந்த கருவிகளின் ஆட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையே சென்று கொண்டிருக்கின்றது என்பது சுருக்கமான பதில். ஆகவே இந்த அன்பர் கேட்ட அந்த இரண்டு கேள்விக்கும் முடிந்தளவு சைவ சித்தாந்தத்தை வைத்து பொருள் கண்டோம். அதற்கு மேலாக இன்று யான் சிறப்பு தினம். இன்று இரண்டு பூஜை முறைகளில் பார்த்தாலும் இரண்டு பூஜைகளுமே இன்றையான் தினத்தில் அமைந்திருக்கின்றது. பாதி நாள் கார்த்திகையாகவும் பாதி நாள் ரோஹிணி நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய சங்கங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே நேரம் அது புறப்பூஜை. அகப்பூசையிலும் நாங்கள் இன்று மிகவும் விருப்பமாக முடிந்தளவு நேரம் இருந்து அகத்தின் மூலமும் இந்த நிலையை நாங்கள் உணர வேண்டும் சத்குரு கிரியா பாபாஜியின் நாளில் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ சிவாய. இப்போது கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, உங்களுடைய
பதிலிடக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் நின்று பாபாஜியின் ரோஹிணி நட்சத்திரம் இது பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டது. அதை சுருக்கமாக பார்ப்பேன். பாபாஜியின் ரோஹிணி நட்சத்திரமும் அத்துடன் கார்த்திகை தீபம், அடுத்ததாக யோகத்திற்கு மிகவும் யோகத்திற்கு மிகவும் திறமான திறன்கள் மற்றும் எங்களுக்கு சைக்கிள் கிடைக்கப்பெற்றது மிகவும் பெரிய வரப்பிரசாதம் என்பது பற்றியும், அத்துடன் எங்கள் வாழ்க்கையில் சர்க்குரு கிரியா பாபாஜி கிடைக்கப்பட்டவே எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பது பற்றியும், எனவே நாம் இதை உணர்ந்து இதன் படி நின்று யோக சாதனையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என உணர்ந்து செயல்படுவோமாக. அதற்கு நன்றி பிரார்த்திப்போம். பாபாஜியின் அருளை பெறுவோம். அடுத்ததாக மூன்று கேள்விகளுக்குரிய சில விளக்கங்கள். அதாவது நவம்பர் 29 அச்சகம் தொடங்கப்பட வேண்டும் என்ற பாபாஜியின் வேண்டுகோள் பற்றியது. அதற்கும் நவம்பர் 29 பரணியில் பிறந்த தரணி ஆழ்வார் என்ற கருத்துடனும், அடுத்து சிறப்பு ஆண்டு 1954 சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் இதில் வெளிவந்த பற்றிய சுருக்கங்கள் தரப்பட்டது உருவாகினோம். அடுத்ததாக நீலகண்டனை பாபாஜி தவம் செய்யும் பற்றி கூறினர். அது பற்றிய விளக்கங்கள், அதாவது புத்தர் கோயிலில் 1 மணி நேரம் தவம் செய்ய வேண்டும் என்று, இரண்டாவதாக லட்சுமி நாராயண கோயில் ஒரு மணி நேரம் தவம் செய்வது பற்றியும், அடுத்து காளி கோவிலில் ஒரு மணி நேரம் தவம் செய்வது பற்றியும், அடுத்ததாக கலிராம கோவிலிலும், இறுதியாக மதுரையில் உள்ள பாபுநாத்தில் ஒரு மணி நேரம் தவம் செய்ய வேண்டியது மாத்திரமல்ல, இறுதியாக அந்த படிக்கட்டில் கீழிருந்து தியானம் செய்வதை பற்றிய சிறு விவாதத்தை கேட்டிருந்தால் அதற்குரிய பதிலும் வழங்கப்பட்டது உருவாகினோம். இறுதி அடுத்ததாக ஆன்மா தனித்துவமாக இயங்குவது பற்றிய கேள்வி, அதற்கும் இறைவன் இயக்கினால்தான் ஆன்மா இயங்கும் என்பது பற்றி சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டது. அதற்கு மூல காரணம் துணைக்காரணங்கள் பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டது, அதையும் உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றேன். அடுத்ததும் நான் செய்கின்றேன் என்ற கேள்வியில் அதற்குரிய பதில் துணை காரணமாக அமைந்தது என்பதும் தெளிவாக உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் நாங்கள் அதை காணொலி மூலம் மேலும் தெளிவு வருவோம். நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா, முடிந்தளவு சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. அடுத்ததாக கார்த்திகேயனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். சிதம்பரத்திலிருந்து இன்றைய நன்னாளில் உங்களுடைய கருத்தை அறிய விரும்புகின்றோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் பாபாஜி பிறந்த நட்சத்திரத்தில் அன்று அறியப்பறிய நல்ல ஒரு கருத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த தேதி வந்த காலம் நேரம் எல்லாம் ஒரு சிறிய சிறிய ஒரு நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தானே, அந்த வகையில ஒரு சிறப்பான நாளை அமைஞ்ச ஒரு குறியீடுலாம் இந்த சத்சங்கத்து மூலியமா நீங்க இந்த குறியீடு காட்டினீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம பாபாஜியினுடைய சிறப்பான நாள்ல அதை பத்தி பேசக்குள்ள இன்னும் நல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி மனிதனுக்கு முக்கியமா தேவை. இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நாங்க பேசத்துக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு சாதகர்கள் ஒரு 20 பேர் அந்த விழாவுக்கு வந்திருக்காங்க, நம்மள்டையும் வந்தாங்க பேசியிருக்கணும். அதை பத்தி நிறைய சிறப்பா பத்தி பாபாஜி பத்தி பேசணும். இப்ப பேசக்குள்ள நல்ல ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. அவங்களுக்கும் ஒரு ஏக்கம், இந்த பாபாஜி சைவ சித்தாந்தம் தான் எங்களுக்கெல்லாம் வந்து சரி வர கிடைக்கலன்ற ஒரு ஒரு வருத்தமா சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாபாஜி எப்படி பாபாஜி மேல உங்களுக்கு அன்பு வந்துச்சோ, அந்த உணர்வு வந்துச்சோ, நீங்களே பாபாஜிட்ட திருப்பி கேளுங்க, அவர்கிட்டே கேளுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு எது மூலியமா எப்படியாவது உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். இதுக்கு நான் ஆதாரமா நிக்க முடியாது, எதுக்குமே நிக்க முடியாது. நம்ம நாம வந்து ஒரு கருவிதான், அவங்க ஒரு கருவியா பேசினாங்க, நான் ஒரு கருவியா பேசினேன். அப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எப்படி நீங்க பாபாஜியை நம்புறீங்களோ பாபாஜிட்டே நீங்க அதை விடுங்க. அந்த காலம் கழிஞ்சக்குள்ள அது எப்படியோ உங்களுக்கு வந்து அந்த விஷயம் உங்களை வந்து காட்டும். ஏன்னா அது அது பெரிய விஷயம், அந்த பெரிய விஷயத்த யாருக்கும் சும்மா தூக்கி விட்டுறாரு. அதே சமயத்துல கொடுக்கணும்னா கொடுக்காமே இருக்காது. நமக்கு அது பெரிய விஷயம், அது அது கொடுக்க வேண்டிய விஷயம்ன்றது அதனுடைய கடமை, அது இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த வகையில நான் அவங்கள வந்து ஒரு குழப்பி விடக்கூடாது, குழப்பி விட்டுறமாயே ஆயிடக்கூடாது, அந்த பாவம் எனக்கு வந்து சேர்த்துடக்கூடாது. அவங்களை தெளிவுபடுத்தினேன், அந்த தெளிவு பாபாஜி தான் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு பாபாஜிக்கு நன்றி. இந்த ஒரு சிறப்பான நாள்ல நாங்க பேசப்பட்ட ஒரு கருத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதாரம், சைவ சித்தாந்தம் எல்லாரும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். அதை நானே ஏற்பாடு பண்ணி எல்லாம் கொடுத்துட முடியாது, அது காலங்களால அது கணியணும், அதுக்கு அவங்க முயற்சிக்கணும், அதுக்குள்ள விஷயங்களை அதுக்காக அவங்க பாடுபடணும், அப்பதான் அது வந்து கிடைச்சிடும். நமக்கும் வந்து சும்மா கிடைச்சில்ல, பாபாஜிக்கு நமக்கு பக்கம் ரொம்ப கருணை அடிப்படையில நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு, குருநாதர் வந்து சப்போர்ட் பண்றாரு. அது நானோ நீங்க யாராலையும் அதை செஞ்சுக்க முடியாது, அவர் நினைச்சால்தான் செய்ய முடியும். அந்த வகையில இன்றைய நாள்ல இந்த ஒரு சிறப்பான விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதை நாங்க எல்லாம் மகிழ்ச்சியா சொன்னோம். அவங்களுக்கும் கிடைக்கணும்ன்றது இன்றைய நாள்ல இந்த விஷயங்கள்லாம் பாபாஜி கிட்ட எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அவங்களுக்கு நான் அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்கேன், உங்களுடைய பிரார்த்தனையும் அவங்களுக்கு இருக்கட்டும். நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம, ஓம் சிவாய நம. நன்றி கதியனையா, அதை மிகவும் அழகாக சொல்லியிருந்தீர்கள். எல்லோருடைய எல்லோருக்கும் இந்த சைவ சித்தாந்தம் என்பது நிச்சயமாக இந்த பிறப்பிலோ ஏதோ ஒரு பிறப்பிலோ நிச்சயமாக எட்டக்கூடிய ஒரு விடயம்தான். ஏனென்றால் நாங்கள் அதை கடந்துதான் இறுதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் விருப்பம் நிச்சயமாக சத்குரு கிரியா பாபாஜியின் மூலம் அவர்களுக்கு கைகூடும், அவர்கள் விரும்பி கேட்கும் போது மாத்திரம். ஆகவே அது மிகவும் சிறப்பு. நீங்கள் சொன்ன விடயம் இன்றைய தியதியில் எங்களுடைய மலேசியா சங்கத்தில் 24 மணி நேரம் ஜாகம் செய்து இந்த நட்சத்திர பாபாஜியின் பிறந்த தினத்தை அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். அதன் பிரகாரம் அந்த யாகம் இப்போது 12 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேர வித்தியாசமும் இருக்கின்றபடியா இன்னும் சிறிய நேரத்தில் அது முடிய போகின்றது. அதே போல் சில சங்கங்களில் அன்றைய தேதி பிறந்த நாளை செய்யாத சங்கங்கள் இன்று நட்சத்திர பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் சில சங்கங்களில். ஆகவே இங்கு அவர்கள் என்னத்தை செய்தாலும் பாபாஜியான பாபாஜியை நோக்கி அதில் எல்லோருக்கும் எங்களுக்கு பங்குண்டு, அந்த எனர்ஜி எங்களையும் வந்து சேரும் அந்த அதிர்வு. ஆகவே நன்றி சொல்வோம் அவர்களுடைய சேவைக்கும் அவர்களுடைய பிரார்த்தனைக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.